அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு வாழ்க்கையில் பல தேவைகளையும் பல பிரச்சனைகளையும் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் பல வகையான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது தனக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவைகளையும் கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் படைத்து அவற்றை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய வழிகளையும் அவனே நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அவன் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இரண்டு முறைகளை வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஒன்று, வெளிப்படையான இந்த ஏற்பாடுகள், வெளிப்படையான இந்த பொருட்கள், பணம், சக்தி, பலம் இவற்றை கொண்டு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். தனக்கு வரக்கூடிய சில கஷ்டங்களை பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறான். சந்தேகமில்லை, இதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணமாக இருக்கலாம், ஏனைய வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், அத்தனையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு முறையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த முறைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த வழிக்கும் மனிதனுடைய பலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா நமக்கு விசேஷமாக அந்த முறையை தந்திருக்கிறான். அதுதான் ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை. அவனுடைய அமல், அவனுடைய துஆவினால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். முதலாவது முறையை விடவும் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த இரண்டாவது முறை சக்தி வாய்ந்தது, பலத்தில் கூடியது. முதலாவது முறையை விடவும் முதலாவது முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அவன் முயற்சி செய்தால் அதற்கு சில பொழுது நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வியாபாரத்தினால், விவசாயத்தினால் மனிதர்கள் பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தினால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள், பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறார்கள் என்றால் அது இலகுவாக வந்து விடுவதில்லை, அதற்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாவது முறையில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை, அல்லாஹு தஆலா அதை இலகுபடுத்தியிருக்கிறான். முதலாவது முறையை பொறுத்தவரையில் சில பொழுது அதற்கு நிறைய செலவழிக்க வேண்டி வரும். ஆனால் இந்த இரண்டாவது முறையில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு செலவுகள் செய்ய வேண்டி வரமாட்டாது. முதல் முறையில் தேவைகள் பூர்த்தியாகுவது என்பது அது சந்தேகத்துக்குரியது. பணம் இருக்கிறது என்பதனால் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடு விட்டது என்று அர்த்தமாக மாட்டாது. சில பிரச்சனைகள் வருகிறது மனிதனுக்கு, சில தேவைகள் வருகிறது, பணம் அவனை விட்டு கைவிட்டு போய்விடுகிறது, மருத்துவம் அவனை கைவிட்டு விடுகிறது, மனிதர்கள் அவனை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் இரண்டாவது முறையை பொறுத்தவரையில் அந்த முறையில் மனிதன் முயற்சி செய்யும் பொழுது அவனுடைய தேவை பூர்த்தியாகுவது, பிரச்சனை தீர்வது சந்தேகத்துக்கு இடமில்லாத உறுதியானது, அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உறுதியாக அவன் அந்த முறையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். முதல் முறையினால் செய்ய முடியாத எத்தனையோ காரியங்கள் தன்னுடைய பணத்தினால், பலத்தினால், மனிதர்களுடைய உதவியினால், அரசாங்கத்தினால், மருந்தினால் செய்ய முடியாத எத்தனையோ காரியங்களை மனிதன் ஒரு முஸ்லிம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல் மூலமாக, அவனுடைய உறுதியான நம்பிக்கை மூலமாக, அவனுடைய துஆக்கள் மூலமாக சாதிக்கலாம், அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். முதலாவது முறை நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அதிலே நம்முடைய அல்லாஹ்வை நம்பாதவர்களும் நம்முடைய பங்காளிகளாக இருக்கிறார்கள். பணத்தினால் நாம் மட்டும்தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் என்பதல்ல. அல்லாஹ்வை நம்பாதவர்களும் அந்த வழியில் முயற்சிகள் செய்கிறார்கள், அந்த வழியில் தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள், பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டாவது வழிமுறை என்பது நமக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடன் இந்த வழியில் யாரும் பங்காளியாக முடியாது, நமக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நாம் உலகத்தில் எதை படித்து கொள்ளாவிட்டாலும் எதை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை என்னுடைய ரப்பிடத்தில் சொல்லி எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற அந்த அறிவு மட்டும் நமக்கு தவறி போய்விடக்கூடாது. அந்த அறிவு நமக்கு இல்லை என்றால் நிறைய கஷ்டப்பட வேண்டி வரும் வாழ்க்கையில், நிறைய இடங்களில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், நிறைய பயப்பட வேண்டி வரும். முஸ்லிம்களுக்கு எந்த காலத்திலும் வெறும் பணத்தினால் உதவிகள் கிடைத்ததும் கிடையாது, அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததும் கிடையாது. வெறும் பலத்தினால், வெறும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியினால், வெறும் பொருட்களினால் அவர்களுக்கு எந்த காலத்திலும் கௌரவம் வெற்றி கிடைத்த சரித்திரம் இல்லை. நமக்கு எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வந்ததோ அப்பொழுதெல்லாம் சரித்திரத்தை நாங்கள் புரட்டி பார்த்தால் நமக்கு உதவி வருவதற்கான மிக பெரும் காரணியாக இருந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய தொடர்பு தான். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொண்டார்கள். நிறைய பேர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, வராத பிரச்சனைகளை பற்றிய பயம் இருக்கிறது. நிலைகள் இப்படியே போனால், பிரச்சனைகள் இப்படியே முற்றிக்கொண்டு போனால் நம்முடைய எதிர்காலம் என்னவாகும், நமக்கு வியாபாரம் செய்ய முடியுமா, நமக்கு இங்கு வாழ முடியுமா, நமக்கு உலகத்தில் என்ன நடக்கும்? அன்பான சகோதரர்களே, இந்த இரண்டாவது முறையில் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் படித்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வரைக்கும், கியாமத் வரைக்கும் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய கையில் தந்திருக்கிறான். உலகத்தில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள், பல லட்சக்கணக்கான சம்பவங்கள் உலகத்திலே நடந்திருக்கலாம், பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு நடந்த பல நிகழ்வுகள் உலகத்திலே நடந்திருக்கலாம். அவற்றில் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை மட்டும் தெரிவு செய்து குர்ஆனில் நமக்கு சம்பவங்களாகவும் பாடங்களாகவும் சொல்லி இருக்கிறார். குர்ஆனில் எது சொல்லப்பட்டிருந்தாலும் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரதுல் லிஉலில் அல்பாப், அறிவாளிகளுக்கு அதிலே பாடம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அந்த சம்பவங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில விடயங்களை நமக்கு அதை தெரிவு செய்து விரிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லி இருக்கிறான் என்றால் அவர் அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தஆலா நமக்கு பெரும் பாடத்தை வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதர், ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசர் ஒரு ஆட்சி செய்திருக்கிறார். அது போன்ற ஒரு ஆட்சி கியாமத் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. உலக சரித்திரத்தில் அதற்கு முன்பும் அப்படிப்பட்ட ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் செய்த ஆட்சி இருக்கிறது, இது மிக அற்புதமான ஆட்சி. குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுக்கு முன்ன இருந்த வேதங்களும் அந்த சம்பவத்தை, அவர்களுடைய ஆட்சியை பற்றி எல்லாம் மக்களுக்கு சொல்லி இருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்தார்கள், மனிதர்களை மட்டுமல்ல ஜின்களையும் பறவை மிருகங்களையும் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த மகாபெரும் ஆட்சியை அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவு செலவழித்தார்கள், எத்தனை யுத்தங்கள் செய்தார்கள் என்று நாம் தேடி பார்த்தால் அவர்கள் அதற்கு எதுவும் செலவழிக்கவில்லை, அவர்கள் யாருடனும் அதற்காக யுத்தம் செய்யவில்லை. அவர்கள் இரண்டாவது முறையை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்தித்தான் அந்த ஆட்சியை பெற்றிருக்கிறார்கள். ரப்பி ஃபிர்லி வஹப் லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அந்த அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நமக்கு சொல்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வஹப் லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு நீ ஒரு ஆட்சியை அன்பளிப்பாக கொடையாக தர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. இன்னக அந்தல் வஹாப், நீ பெரும் கொடையாளியாக இருக்கிறாய். இவ்வளவுதான் அவர்கள் செய்த முயற்சி. அல்லாஹு தஆலா அடுத்த வார்த்தையிலே சொல்கிறான், ஃபஸஹர்னா லஹுர் ரீஹ தஜ்ரி பிஅம்ரி ருஹான் ஹைது அஸாத் வஷயாதீன குல்ல பன்னாஇன் வகஃபாஸ் வஆஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத் ஹாதா அதாஉனா ஃபம்னுன் அவ் அம்ஸிக் பிகைர் ஹிஸாப். அவர் கேட்டதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடுத்து நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். ஒரு பயணம் போக நாடினால் காற்றுக்கு சொல்லுவார்கள், அகில்லீனா, எங்களை சுமந்து செல்வாயாக. காற்று அவர்களை தளபாடங்களுடன் சபையோர்களையும் சேர்த்து சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். பறவைகளுக்கு சொல்லுவார்கள், அவில்லீனா, நீங்கள் எங்களுக்கு நிழல் கொடுங்கள். பறவைகள் வந்து அவர்களுடைய தலைக்கு மேலால் இறக்கைகளை விரித்து அவர்கள் பயணம் செய்கிற தூரம் வரைக்கும் அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கும். சொகுசாக பயணம் செய்வார்கள். ஒரு காலை நேரத்தில் ஒரு மாதத்துடைய தூரத்தை கடந்து விடுவார்கள். ஒரு மாலை நேரத்தில் இன்னொரு மாதத்துடைய தூரத்தை கடந்து சென்று விடுவார்கள். குறுகிய நேரத்தில் மிக பெரும் பயணம், உலகமெல்லாம் போய் வருகிறார்கள். அப்படிப்பட்ட பெரும் ஆட்சியை அல்லாஹு தஆலா கொடுத்தார். வஷயாதீன குல்ல பன்னாஇன் வகஃபாத், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷைத்தான்களையும் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தார். அவர்களை பயன்படுத்தி பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டினார்கள். கடலுக்குள்ளே மூழ்கக்கூடியவர்களை அனுப்பி கடலுக்குள்ளே இருக்கிற முத்துகளை எடுத்திருக்கிறார்கள். இப்படி கண்கள் திகைத்து போகக்கூடிய, புத்திகள் பதறி போகக்கூடிய மிக ஆச்சரியமான ஒரு ஆட்சியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை நமக்கு குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஏன் சொல்ல வேண்டும், இதையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இந்த வழியில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் நிறைய நபிமார்களுடைய சம்பவங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. உலகத்தில், இந்த உலக சரித்திரத்தில் எத்தனையோ பெரும் பெரும் நோயாளிகள் இருந்திருப்பார்கள். எல்லா நோயாளிகளுடைய சம்பவங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு நோயாளியுடைய விஷயத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கடுமையான நோயினால் சோதிக்கப்பட்டிருந்தார்கள். மிக பயங்கரமான நோய். சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துப்படி 7 வருஷங்கள் அவர்கள் அந்த நோயினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நோய் எப்படிப்பட்டது, அதனுடைய விவரங்கள் என்ன என்பது குர்ஆனில் நமக்கு விவரமாக சொல்லப்படவில்லை. சஹிஹான ஹதீஸிலும் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் அந்த நோயினால் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இது இந்த காலம் என்பது, இது நோய்களுடைய காலம் என்று சொல்லலாம். மிக பயங்கரமான நோய்கள், யாரை பார்த்தாலும் நோய், இந்த மாதம் ஒரு நோய், அடுத்த மாதம் இன்னொரு நோயை சொல்கிறார்கள். நோய்களுக்காக என்று மக்கள் பெரும் பணத்தை செலவழிக்கிறார்கள். நாடு கடந்து நோயாளிகளை சுமந்து கொண்டு மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நோயாளிகள் நோய்க்கு மருத்துவம் செய்து 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 நம்பிக்கை இழந்து படுக்கையில் படுத்து விட்டார்கள். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். நமக்கு சுகம் கிடைக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. أيوب عليه السلام அவர்கள் நோயில் கஷ்டப்படுகிற அந்த காலத்தில் அவர்கள் ரப்பை அழைத்தார்கள், எங்களை அழைத்தார்கள். அன்னி மஸ்ஸனிய الضر وأنت أرحم الراحمين. யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நீ இரக்கமுள்ளவர்கள் அனைவரை விடவும் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய். இரக்கமுள்ளவர்கள் என்றால் அது மனைவியை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும். இவர்கள் எல்லோரும் இரக்கமுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரை விடவும் அதிகூடி அன்புள்ளவன். என்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவருக்கு ஏற்பட்டிருந்த நோயை நாங்கள் நீக்கிவிட்டோம். அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், உங்களுடைய காலை பூமியில் அடியுங்கள், அங்கே இருந்து தண்ணீர் வரும், அந்த தண்ணீரை எடுத்து குளித்துக் கொள்ளுங்கள், அதை குடித்துக் கொள்ளுங்கள். காலை அடித்தார்கள், தண்ணீர் வந்தது, குளித்தார்கள், குடித்தார்கள், சுகம் கிடைத்து விட்டது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வெறும் சுகத்தை மட்டும் நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்களுடைய குடும்பத்தை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம், செல்வத்தை மீண்டும் கொடுத்தோம், அது போன்ற இன்னும் ஒரு மடங்கையும் அதிகமாக கொடுத்தோம். அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் குர்ஆன் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும்? வெறும் வீணுக்காக சொல்லவில்லை. யோசிக்கக்கூடியவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு அல்லாஹு தஆலா இதுல சிறந்த பெரிய பாடத்தை வைத்திருக்கிறார். அந்த பாடத்தை படித்து கொள்ள வேண்டும். நிறைய படிக்கிறார்கள் மனிதர்கள், சம்பாதிப்பதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உண்மை பாடங்களை ஏன் நாங்கள் படிப்பதில்லை? சைதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த பிரச்சனையுடன் நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையை முன்வைத்து பார்த்தாலும், ஒப்பீடு செய்து பார்த்தாலும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனை சிறியதாகத்தான் தெரியும். அவர்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறார்கள், கடல் நீருக்குள் அவர்கள் மூழ்கி கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிக் கொள்கிறது, வயிறு வரைக்கும் போய்விட்டார்கள். மீனுடைய வயிற்றுக்குள், அந்த இருளுக்குள்ளே இருந்து உலகத்தில் யாருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம், யாருக்கு பேசலாம், யாரிடத்தில் உதவி கேட்கலாம், அங்கே என்ன பணம் பதிலளிக்க போகிறது, என்ன பலம் அவர்களுக்கு கை கொடுக்க போகிறது? யாரும் இல்லாத நேரம் அவர்கள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி வெளியே வர நினைத்தாலும் வர முடியாது. அப்படித்தான் வெளியே வந்தாலும் அவர்களுக்கு தப்புவதற்கு வாய்ப்பில்லை, கடலுக்குள்ளே இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு, அந்த இருளுக்குள்ளே இருந்து எங்களை அழைத்தார். அல்லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை அழைத்தார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹ், அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம், அவருடைய கஷ்டத்தை நாங்கள் நீக்கிவிட்டோம். யாரும் தொடர்பு கொள்ள முடியாத இடத்திலிருந்து அல்லாஹ்வை தொடர்பு கொண்டார், அல்லாஹு தஆலா பிரச்சனையை நீக்கிவிட்டார். ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸபஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன், அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருந்திருந்தால் கியாமத்து வரைக்கும் அவர்கள் அந்த வயிற்றுக்குள்ளேயே, மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாடத்தை குர்ஆன் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும்? அன்பான சகோதரர்களே, நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது குர்ஆன். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஷ்டத்துக்கு ஆளாகிய நேரத்தில் நாம் அவரை ஆச்சரியமாக பாதுகாத்தது போலதான் எங்களை நம்பக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் பாதுகாப்போம். இந்த பாடத்தை சொல்வதற்குத்தான் குர்ஆன் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் எந்த பாடத்தை படிக்காவிட்டாலும் இந்த பாடத்தை நாங்கள் சரியாக படித்துக் கொள்ள வேண்டும். இந்த முறையை நாங்கள் சரியாக படித்தால் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் நாங்கள் பயப்பட வேண்டிய நிலை ஏற்பட மாட்டாது. நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதற்காக நாங்கள் பதட்டப்பட வேண்டிய நிலை நமக்கு வரமாட்டாது. பலருக்கு ஒரு சந்தேகம், அல்லாஹ் தாலாவிடத்திலே கையேந்தினால் அவன் பதில் சொல்லுவான் தான், ஆனால் எனக்கு பதில் சொல்லுவானா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் ஒன்றும் பெரிய இபாதத்தாளி இல்லை, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நான் கையேந்தி எனக்கு பதில் கிடைக்குமா என்பது நிறைய பேர்களுக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தினால்தான் இந்த முறைக்கு நாம் செல்வதில்லை. அன்பான சகோதரர்களே, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அல்லாஹு தஆலா இப்லீஸை லானத் செய்தார். கியாமத் வரைக்கும் நிரந்தரமான சாபம் என்று சொல்லி அதாவது அந்த சாபத்தை மீட்டு எடுப்பதற்கு அவனுக்கு வேறு வழியே இல்லை. கியாமத் வரைக்கும் உனக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா அவனை சபித்து விடுகிறான். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை கேட்டான், எனக்கு இதை தர வேண்டும் என்று. قال ربك انذرني الى يوم يبعثون. ரப்பே, ஒரு விஷயத்தை எனக்கு தர வேண்டும், மனிதர்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பாட்டப்படுகிற நாள் வரைக்கும் என்னை வாழ வைக்க வேண்டும், எனக்கு ஒரு தவணை வேண்டும், எனக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அவன் கேட்டதும் நலவு செய்வதற்காக வேண்டி அல்ல, மோசம் செய்வதற்காக, ஃபசாதுகளை செய்வதற்காக கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான், கால ஹரின்ன கெமினல் முந்தரி, அப்படி கேட்கிறாயா, தந்து விட்டேன் உனக்கு அந்த நீண்ட வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று சொன்னான். அன்பான சகோதரர்களே, சபிக்கப்பட்ட இப்லீஸ் கேட்டதற்கும் அவன் பதிலளித்தான் என்றால் நாம் கையேந்தினால் ஏன் பதில் சொல்லாமல் இருக்க போகிறான், அவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது, சந்தேகப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கைகளை ஏந்துகிற சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய எந்த வேண்டுதலையும் துஆவையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அந்த மனிதனுக்கு அவனிடத்தில் கேட்கிற சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டான். திருமீதியுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் அவனிடத்தில் கேட்கிற வாசலை திறந்து விட்டானோ அவனுக்கு கொடுக்கிற வாசலை, ஏற்றுக்கொள்கிற வாசலை அல்லாஹு தஆலா அவனுக்கு திறந்து விடுகிறான். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் கேட்கிற சந்தர்ப்பமும் கிடைக்க மாட்டாது. நாம் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கிறது. அன்பான சகோதரர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது மனிதனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எப்பையும் இன்னொரு மனிதனை நாடுவான், இன்னொரு மனிதனை நினைக்கிறோம். எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேவையை யாரிடத்துல சொல்லலாம், இது முதலாளிக்கு தெரிந்துவிட்டால் போதும் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும், என்னுடைய தேவையை அவர் செஞ்சு தந்துடுவார், எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, யாரை நாடலாம், எந்த அதிகாரியை நாடலாம், யார் இருக்கிறார்கள், பலம் உள்ளவர்கள், அரசியல் தொடர்புள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள், யாரை நாடலாம், யாரிடத்துல சொல்லலாம், எங்கு எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஃபக்ருத்தீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அறிவாளி. வாழ்நாள் பூராவும் தீனுடைய இல்முக்காக செலவழித்தவர்கள், மிகப்பெரிய அறிவு மேதை, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் மிகப்பெரும் சிறப்பை பெற்ற, மிக பிரபல்யமாக இருந்த ஒரு மாமனிதர் தான் அவர்கள். அவர்கள் அவர்களுடைய கிதாபில் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நான் அனுபவித்து புரிந்து கொண்ட ஒரு உண்மை இருக்கிறது. எனக்கு இப்பொழுது 57 வயதாகிறது. என்னுடைய இந்த நீண்ட கால வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் பெற்ற ஒரு பாடம், ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அல்லது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் மனிதர்களை அல்லா அல்லாதவர்களை அல்லது அல்லா அல்லாதவைகளை அவன் நம்பி விடுவான் என்றால், என்னுடைய இந்த பிரச்சனை இன்னாரினால் தீரும், என்னுடைய இந்த தேவை இன்ன பொருளினால் இன்ன வியாபாரத்தினால் இவ்வளவு பணத்தினால் தீரும் என்று பிரச்சனைகள் தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றின் பக்கம் அவனுடைய நம்பிக்கை போய்விட்டால் அது நிச்சயமாக இன்னும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால இன்னொரு பிரச்சனை வருமா இல்லாம பிரச்சனை தீராது, தேவை நிறைவேற மாட்டாது, இன்னும் ஒரு பிரச்சனைக்கு அது காரணமாக அமையும். அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு தேவை வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் செய்து தருவான் என்று நம்பிக்கை வைத்தால் ஹஸல லஹு தாலிக அலா அஹ்சனில் வுஜூ, அந்த காரியம் அவருக்கு மிக அழகிய முறையில் நிறைவேறிவிடும். 57 வருஷத்துடைய அனுபவத்துக்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் என்னுடைய மனசில் ஆழமாக இந்த விஷயம் பதிந்து விட்டது. ஒரு மனிதன் தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களை நாடுவதில் அவனுக்கு எந்த விதமான நலவும் கிடையாது, பிரச்சினை தான் அவனுக்கு வந்து சேரும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பல வருஷங்கள் சிறை வாழ்க்கை. அந்த பல வருஷங்களில் அவர்களை பார்ப்பதற்கு வெளியில் இருந்து ஒரு மனிதர் கூட வரவும் இல்லை, வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இருக்கவில்லை. சிறைக்குள்ள அவர்கள் பார்ப்பார் கேட்பார் இல்லாமல் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு மிக சிறையிலே நண்பராக மாறிய ஒரு நண்பர், அவர் அரச மாளிகையிலே வேலை செய்தவர். அவர் ஏதோ ஒரு தப்பின் காரணத்தினால், ஒரு தப்பு செய்ய அவர் ஒரு வாக்கை கொடுத்த காரணத்தினால் அரசர் அந்த சிறையிலே அவரை சில காலங்களுக்கு அடைத்து வைத்திருந்தார். அவருடைய தண்டனை காலம் முடிந்து விடுதலை பெற்று அந்த நண்பர் வெளியே செல்ல போகிறார். வாசல் வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி அனுப்புவதற்காக வேண்டி செல்கிறார்கள். வாசலில் வைத்து அந்த நண்பர் கேட்கிறார், யூசுப் நான் அரச மாளிகைக்கு திரும்ப செல்கிறேன், ஏதாவது தேவை இருந்தால், உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளவு காலம் எந்த உதவியும் பெறவில்லை, உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், உஸ்குர்னி இந்த ரப்பிக், உங்களுடைய அரசரிடத்தில் என்னுடைய விஷயமாக பேசுங்கள். அதாவது தான் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக கொஞ்சம் அவரிடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்கள், அல்லாஹ்வை என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பவன் அல்லாஹ்தான் என்ற அந்த அந்த விதயத்தில் அவர்களுக்கு சிறிய ஒரு மறதி ஏற்பட்டுவிட்டது. சொல்கிறான், இப்படி அவர் ஒரு உதவியை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அதற்கு பிறகு இன்னும் பல வருஷங்கள் சிறையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டி வந்தது. நமக்கு தெரியாது நாம் இப்படிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எத்தனையோ பேர்கள்ட்ட சொல்லித்திருக்கிறோம், முதலாளி பாஸ் நீங்க கை வச்சா சரி, நீங்க கண் வச்சா சரி, நீங்க உங்களால செய்யலாம், அவருக்கு செய்யலாம், இவருக்கு செய்யலாம் என்று எத்தனை பேர்களை நாடுகிறோம். நமக்கு தெரியாது இப்படியெல்லாம் மனிதர்களை நாடுவதனால் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இன்னும் காலம் அதிகரிக்கப்படுகிறது. சில பொழுது நமக்கு இன்னொரு பிரச்சனை அதன் மூலமாக வந்து சேருகிறது, நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனையை அல்லாஹ் சொல்ல போய் நமக்கு தெரியும், அப்படி இல்லைன்றால் அந்த பிரச்சனையை கூட நமக்கு தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்க மாட்டாது. அன்பான சகோதரிகளே, வாழ்க்கையில் எந்த தேவை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவது மனசுக்குள்ளே வர வேண்டும், அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நான் இந்த பிரச்சனையை சொல்வேன், அவனிடத்தில் சொல்லி நான் இதை தீர்த்து கொள்வேன். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை மிக நெருக்கமாக சந்தித்து அவனிடத்தில் தேவைகளை சொல்வதற்கு பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாட்டு தலைவரை, நாட்டுடைய ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த சாதாரணமான அதிகாரிகளை பற்றி என்ன பயம் இருக்க போகிறது? அவர் எவ்வளவு சுதந்திரமாக இருப்பார், அவர் எல்லா காரியங்களையும் எவ்வளவு தைரியமாக செய்வார், ஏன் நாட்டு தலைவருடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை.
சாதாரணமாக அதிகாரிகளுடைய தொடர்புகள், நெருக்கமான தொடர்பு இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுடன் நாலாந்தம் ரகசியம் பேசக்கூடியவர்கள் உலகத்தில் எதற்கு பயப்பட வேண்டி இருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் இரவின் கடைசி பகுதி. இரவின் கடைசி பகுதி இருக்கிறது. இதில் இந்த பகுதியில் உலகத்தில் எல்லா காலங்களிலும் தூங்குகிறவர்கள் தான் அதிகம், விழிக்கிறவர்கள் குறைவு. அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவனுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் கொடுப்பதும் இல்லை. அவன் தெரிவு செய்யக்கூடிய சில நல்லடியார்களுக்கு மட்டும் கொடுக்கிறான். அலைக்கும் பிக்யாமில் லைல் ஃபைன்னஹு தஃபு ஸாலிஹீன கப்லகும். இரவு தஹஜ்ஜுதுடைய தொழுகை விஷயத்தில் மிக கண்டிப்பாக இருந்து வாருங்கள் சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால இருந்த சாலிஹீன்களுடைய சுன்னாவாக இருந்தது. அது சாலிஹீன்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கும் பொழுது அவனிடமிருந்து அல்லாஹு தஆலா முதலாவது பறிக்கிறது இரவு தொழுகையுடைய இன்பத்தை தான். பாவங்களில் மூழ்கிறவர்கள், பாவம் எப்பொழுதும் பாவங்களில் மூழ்கி இருக்கிறவர்களுக்கு அந்த நேரத்தில் எழும்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. அன்பான சகோதரர்களே, இரவை மூன்றாக பிரித்து மூன்றில் இரண்டு பகுதி கழிந்து மூன்றாவது பகுதி ஆரம்பித்து விட்டால், இது ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரம். சஹீஹ் புகாரியில் இந்த ரிவாயத் வந்திருக்கிறது. இரவை மூன்றாக பிரித்து மூன்றாவது பகுதி ஆரம்பித்து விட்டால், இரவை மூன்றாக பிரிப்பது என்றால் மகரிபுடைய அதானுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருந்து ஃபஜ்ருடைய அதான், சுபஹுடைய அதான் கேட்கிற அந்த நேரம் வரும் வரைக்கும் உள்ள நேரத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும். உதாரணமாக ஆறு மணி நேரங்கள் இருக்கிறது என்றால், இந்த இரண்டு நேரத்துக்கு இடையில் ஆறு மணித்தியாலங்கள் இருக்கிறது என்றால், கடைசி இரண்டு மணித்தியாலங்கள் ஒன்பது மணி நேரங்கள் இருக்கிறதாக இருந்தால், ஒன்பது மணித்தியாலங்கள் இருக்கிறது என்றால், அந்த கடைசி மூணு மணித்தியாலம் ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் இருந்து மனிதர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். தேவைகளை கேட்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? உங்களுடைய தேவைகளை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? நான் அவர்களை மன்னிக்கிறேன். என்னிடத்தில் துவா கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? நான் அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை இரவுகளை கடத்தி இருக்கிறோம்! நாலாந்தம் ஒவ்வொரு இரவிலும் இந்த அழைப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை நாள் நாம் இந்த நேரத்தில் எழுந்து தேவைகளை சொல்லியிருக்கிறோம், பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறோம்? நிறைய பேர்கள் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசுகிறார்கள், பல மணி நேரங்கள் பேசுகிறார்கள். தெரிந்தவர்களிடத்தில், தெரியாதவர்களிடத்தில், ஊடகங்கள் மூலமாக நிறைய மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம். அன்பான சகோதரர்களே, அந்த பிரச்சனைகளை அல்லாவிடத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினால் பிரச்சனைகளுக்கு எப்பொழுதோ தீர்வு கிடைத்திருக்கும். மக்களிடத்தில் பேசுகிறத்தில் இன்பம் காண்கிறோம், அல்லாவிடத்தில் சொல்வதில் நமக்கு பெரும் கஷ்டம் இருக்கிறது. அதிகாலையிலிருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் பஜாரில் ரோடுகளில் நின்று கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் உட்காருவதில்லை, உட்கார நினைப்பதும் இல்லை. உட்காருவதை மறந்து விடுகிறார்கள், சாப்பாட்டை மறந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் வியாபாரம் செய்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம், இருபது நிமிஷம், அரை மணி நேரம் நிற்பது என்றால் கால்கள் வலிக்கிறது, ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான நேரம் வீணாக்கிவிடக்கூடாது. எதை கேட்டாலும் கிடைத்துவிடும், நல்லதோ கெட்டதோ எதை கேட்டாலும் கபூலாகிவிடும். அந்த நேரத்தில் பக்தாதில் ஒரு பெண் இருந்தார். அந்த நேரத்தில் பக்தாதுக்கு கவர்னராக இருந்தவர், ஆளுநராக இருந்தவருக்கு நிறைய அவருக்கு சொத்துக்களுடைய ஆசை.
நிறைய பேர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரித்துக் கொண்டார். இந்த பெண்ணுக்கு ஒரு சொத்து இருந்தது, காதியும் அவருக்கு இருந்த சில கட்டடங்களும். அந்த அதிகாரி அந்த இடத்தை, அந்த சொத்துக்களை எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அநியாயமாக அதை அபகரித்து தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். இந்த பெண்ணுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அதை பற்றி சிபாரிசு செய்வதற்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு வழிதான், அவள் நேராக சென்று அந்த ஆளுநரை, அந்த 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 அதிகாரியை சந்தித்து சொன்னார்கள், இப்படித்தான் என்னுடைய சொத்தை நீங்கள் அநியாயமாக எடுத்திருக்கிறீர்கள், எனக்கு இருக்கிறது அந்த ஒரு சொத்து மட்டும்தான், தயவு செய்து அதை திருப்பி தந்து விடுங்கள். அவனுக்கு அவன் பெருமை பேசினான், நான் தரமாட்டேன், அது அது எனக்கு உரித்தானது என்று அவன் சொல்கிறான். இந்த பெண்ணுக்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை, சொல்வதற்கு ஆள் இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னால், நீ திருப்பி தரவில்லையானால் நான் உனக்கு பதுவா செய்ய போகிறேன். அவன் அதை, அந்த கவர்னர், அந்த அந்த ஆளுநர் அதை கிண்டலாக எடுத்துக்கொண்டான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தையை சரித்திரம் அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவன் கிண்டலாக சொன்ன வார்த்தை தான், ஆனால் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது மிகப்பெரும் பாடம். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நீ எனக்கு பதுவா செய்ய போறாயா? அலைக்கு பிசுலுத்தில் லைலில் அஹீர், தஹஜ்ஜுதுல பதுவா செய், இரவின் மூன்றாம் பகுதி இருக்குது, அந்த நேரத்தில் எனக்கு பதுவா செய் என்று பெருமையுடன் கிண்டலாக சொன்னான். அந்த பெண் சொன்னால், நீ அப்படி சொல்கிறாயா? நீங்க சொல்றது மாதிரி நான் அதே நேரத்தில் செய்கிறேன். திரும்பி போனவள் அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறாள், இரவின் மூன்றாம் பகுதியில் எழுந்து அவனுக்கு பதுவா செய்ய ஆரம்பிக்கிறாள். சில நாட்கள், சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு வாரம் போகவில்லை, அந்த அந்த அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அரசரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவனுடைய முழு சொத்துக்களும் மீண்டும் திருப்பி எடுக்கப்படுகிறது, உரியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் முன்னிலையில், மக்களுக்கு முன்னிலையில் பாதையில் வைத்து அவனுக்கு தண்டனை, கசையடி தண்டனை வழங்கப்படுகிறது, கேவலப்படுகிறான். இந்த பெண் சும்மா இருக்கவில்லை. இந்த சம்பவம் கேள்விப்பட்டதும், நடக்கிற செய்தி கேள்விப்பட்டதும் வீட்டில் இருந்து வெளியே வந்து நேராக போய் அந்த அதிகாரியை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் உனக்கு நல்ல கூலி தர வேண்டும், பெரிய ஒரு பாடத்தை நீ எனக்கு சொல்லி தந்து விட்டாய். நீங்க சொன்னது மாதிரி அந்த நேரத்திலேயே நான் பதுவா செய்ய ஆரம்பித்தேன், அதனுடைய முடிவை நான் இப்பொழுது கண்டுவிட்டேன். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட அருமையான ஒரு சந்திப்பும் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டியிருக்கிறது, யாருக்கு பயப்பட வேண்டியிருக்கிறது, எந்த தேவைக்காக நாங்கள் பதட்டப்பட வேண்டியிருக்கிறது? ஒரு பிரச்சனை வருகிறதா, நாம் உடனே நினைக்க வேண்டும், இன்று இரவு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, முதல் விஷயமாக நான் இதை பேசப் போகிறேன் அல்லாவிடத்தில். அவர் இவர் என்பதல்ல, அவன் எப்பொழுதும் இருக்கிறான், அவன் நிலையானவன், அவனுடைய மரணத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஹுவல் ஹய்யுல் கய்யூம், உலகமே மரணித்து விடும், அவனுக்கு மரணம் வரமாட்டாது, அவனுக்கு எப்பொழுதும் பிரச்சனை வருவதில்லை, அவன் எதிரிகளுக்கு பயப்படுவதில்லை, அவன் பணத்துக்கு அடிமையாவதில்லை. எல்லா நேரத்திலும் அவனை அழைக்கலாம், விசேஷமான நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் நிறைய இரவுகளை கடத்தி விட்டோம், தூங்கியது போதும், வாழ்க்கையை முடித்துக்கொண்டு நாங்கள் தூங்கத்தான் போகப் போகிறோம். கபருக்கு போய்விட்டால் அங்கே வேலை கிடையாது, அங்கே குடும்பம் கிடையாது, அங்கே சம்பாத்தியம் கிடையாது, அங்கே யாருக்கும் தொடர்பை ஏற்படுத்த முடியாது, அங்கே போன் வேலை செய்ய மாட்டாது, அங்கே நமக்கு செய்திகள் வரமாட்டாது, நாங்கள் அனுப்புற செய்திகள் அங்கிருந்து போக மாட்டாது. தூங்குவதற்கு அங்கே நமக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறான். வாழ்க்கை என்பது விழிக்கிற காலம், எத்தனை இரவுகள் தூக்கத்தில் கழித்து சந்தோஷமாக அந்த அந்த இரவுகளை கழித்து விட்டோம், சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமில்லை. யஸ்ருல் மர்அமா ஜஹபல் லயாலி வகானா ஜஹாபுஹுன்ன லஹு ஜஹாபா, இரவுகள் செல்ல செல்ல மனிதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு வாரம் முடிந்து விட்டது, ஒரு மாசம் முடிந்து விட்டது, வருஷம் முடிந்து விட்டது,
இரவுகள் செல்ல செல்ல மனிதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இரவுகளுடன் சேர்ந்து மனிதனும் போய்கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இரவுகளை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எழும்புவார்கள் மனிதர்கள், கேட்பார்கள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில். அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நாள் வரும், அந்த இரவு வரும், அந்த நாளும் அழைப்பு வரும். அந்த நேரத்தில் நாம இருக்க மாட்டோம். மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் தொழுவார்கள், துவா கேட்பார்கள். நாம் கபருக்குள்ளே இருப்போம். அங்கே இரவும் பகலும் நமக்கு சமமாகிவிடும். அங்கே இருளே இருள்தான். நமக்கு எழும்ப நினைத்தாலும் எழுந்து கொள்ள முடியாது. அங்கே அதான் சத்தம் கேட்டாலும் மஸ்ஜிதுக்கு வர முடியாது. இரவுகள் வந்து கொண்டிருக்கும். நாம இருக்க மாட்டோம். இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, முடிவு எடுப்போம். வாழ்க்கையில் தஹஜ்ஜுதை தவறக்கூடாது. நினைத்தால் முடியும். நிறைய பேர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, பார்ப்பதற்கு மிக சாதாரணமானவர்கள் தான். அவர்களிடத்துல கேட்டால் வருஷங்களாக அவர்கள் தஹஜ்ஜுதை தவறவிட்டு விட்டதில்லை. ஒரு காலம் இருந்தது, சலஃபு சாலிஹீன்களுடைய காலம். ஒரு புதிதாக திருமணம் முடித்த ஒருவர் தன்னுடைய அந்த இரவு வருகிற வரைக்கும் எப்படி ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ, அதை விடவும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இரவின் கடைசி பகுதியை ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களா? இது அவர்கள் சும்மா சொல்லவில்லை, இதுதான் உண்மை. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இரவை எதிர்பார்ப்பார்களா? ஒரு மனிதர் இருந்தால் அவருடைய வழக்கம் இருந்தது, சரப்புகளில் ஒருவர் அவருடைய வழக்கம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் இரவின் மூன்றாம் பகுதியில் அவர் எழுந்து தஹஜ்ஜு தொழுவார். பிறகு நீண்ட நேரம் துவா கேட்பார். அவர் தஹஜ்ஜுக்கு எழும்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் 70 பேர்களுடைய, 70 மனிதர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும். 70 பேர்களுடைய பெயர் எழுதி வச்சிருப்பார். அவருடைய வழக்கம் என்னென்றால், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதில் தனக்கு துவா கேட்பதுடன் அந்த 70 பேருக்காகவும் துவா கேட்பார். அந்த 70 பேர்களில் நிறைய பேர்கள் இருப்பாங்க மௌத்தானவர்கள், ஹயாத்தோடு இருக்கிறவர்களும் இருப்பார்கள். அவருடைய வழக்கம் அது. இது கட்டாயம், வாஜிபோ, சுன்னத் என்பதல்ல. ஆனால் ஒவ்வொருவரும் இப்படியால் நிறைய துவா செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்காக, மரணித்தவர்களுக்காக துவா செய்ய சொல்லி நமக்கு குர்ஆன் சொல்கிறது. ரப்பன வஃர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் என்று நாங்கள் மௌத்தானவர்களுக்காக துவா செய்கிறோம். பெரிய துவாக்கள் அல்ல, ஒரு சாதாரணமா அல்லாஹும்மா வஃர் லி ஃபுலான், யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நம்முடைய பார்வையில் இது ஒரு சிறிய துவா, ஒரு பெரிய துவா அல்ல. ஆனால் இந்த துவாவுடைய பெருமதி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கபர்ல இருக்கிறவர்களே கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் இதனுடைய பெருமதி என்ன என்பதை. இந்த மனிதருடைய வழக்கம் இருந்தது, நாளாந்தம் தஹஜ்ஜுதில் 70 பேர்களுக்காக வேண்டி துவா செய்வார். ஒரு நாள் அவருக்கு கண் அயர்ந்து, அவருக்கு தூக்கம் மிகைத்து அவர் தூங்கி விடுகிறார். ஒரு நாள் அந்த நேரத்தில் வளமையாக எழுந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் எழுந்து கொள்ளவில்லை, தூக்கம் போய்விடுகிறது. தூக்கத்திலே ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவில் பெரிய ஒரு பட்டாளம், பெரிய ஒரு கூட்டம் வந்து அவரை சூழ்ந்து இருந்து கொண்டு, இத்தனை நாளும் எங்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி கொண்டிருந்தீர்கள், இன்றைக்கு வெளிச்சம் வரல, எங்க போயிட்டீங்க என்று கேட்கிறார்கள். உடனே எழுந்தார், விளங்கி கொண்டார், இன்றைய தினம் அந்த துவா எனக்கு தவறிவிட்டது. அன்பான சகோதரர்களே, நமக்கு நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், மக்களுக்கு கொடுப்பதற்கு தர்மம் செய்வதற்கு நிறைய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், நிறைய மக்களுக்கு உபகாரங்கள் செய்வதற்கு. ஆனால் இவ்வளவு பெரிய உபகாரம் செய்கிற சொத்து நம்முடைய கையில இருக்கிறது. எவ்வளவு பேர்களுக்கு துவா செய்யலாம், எவ்வளவு பேர்களுக்கு பணத்தை உயிருள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், ஆனால் நம்முடைய துவாக்களை மரணித்தவர்களுக்கும் கொடுக்கலாம். எத்தனை பேர்களுக்கு கொடுக்கலாம், எத்தனை பேர்களுக்கு இந்த அன்பளிப்பை நாங்கள் செய்யலாம். உயிருடன் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல, நோயில இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களை, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், எத்தனை பேர்கள் இரவில் எழுந்து கொள்ள முடியாத நோய்களிலே இருக்கிறார்கள், நாம் எழுந்து கொள்ள முடியுமா நிலையிலே இருக்கிறோம்.
ஏன் நாம் எழுந்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடாது? அன்பான சகோதரர்களை, இரவுகளை வீணாக்கி விடக்கூடாது. தூங்கியது போகும். இஷாவுக்கு பிறகு பேசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தியிருக்கிறார்கள். மகரிபுக்கு பின்னால் தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னால் பேசக்கூடாது. பேசக்கூடாது என்றால் பேசவும் கூடாது, பேச்சை கேட்கவும் கூடாது. எத்தனையோ பேர்களுடைய இரவுகள் ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு பின்னால. நம்முடைய சாப்பாடுகள் 10-11 மணிக்கு. அன்பான சகோதரர்களே, இப்படி இருந்தால் நமக்கு எங்கே தஹஜ்ஜுத் லேசாக போகிறது? இஷாவுக்கு பிறகு சாப்பாட்டுடன் அவசரமாக தூங்கி பாருங்கள். உலகத்தில் நடக்கிற செய்திகள் எல்லாம் அது செய்திகள் முடிய மாட்டார். நிறைய பேர்களுக்கு ஒரு நோய், இரவில் வீட்டுக்கு இரவில் தான் போயிருக்கிறார்கள். இஷாவுக்கு பிறகு அவர்கள் உட்கார்ந்தால் அந்த செய்தி, இந்த செய்தி, இந்த செய்தி என்று உலகத்தில் நடக்கிற அவ்வளவு செய்திகளையும் தன்னுடைய தலைக்குள்ளே போட்டுக்கொண்டு தூங்க போகிறார்கள். மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். கடைசி தூங்குகிற நேரம் ஜிக்ருடன் துவாவுடன் தூங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அங்கு நடந்த கொலை, இங்கு நடந்த மரணம், அங்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் பார்த்து அனாவசியமானவைகளை தலையில் போட்டுக்கொண்டு தூங்குகிறோம். பிரச்சனைகள் எங்கே தீரப்போகிறது? அன்பான சகோதரர்களே, முதல் இரவில் தூங்கி பாருங்கள். தஹஜ்ஜுதுக்கு நாங்கள் எலாம் வைக்க வேண்டிய தேவை வரமாட்டாது. அதற்கு முன்னால் கண்கள் திறந்துவிடும். தஹஜ்ஜுத் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. முதல் நாள்ல நாளைக்கு மிக முக்கியமான ஒரு வைபவம் இருந்தால் இன்றிலிருந்தே நாங்கள் தயாராகிறோம். நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு பேச்சு இருக்கிறது, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கிறது, முக்கியமான ஒரு வைபவம் இருக்கிறது, இன்றே நான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், இன்று தேவையானதை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும், இன்று ஆடைகளை தயார் செய்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் முன்னைய நாளே அதற்காக ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஏற்பாடு செய்கிற அத்தனை நம்முடைய நிகழ்வுகள், நிகழ்ச்சிகளை விடவும் மிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் முந்தின தினமே ஏற்பாடு செய்து தயாராகுவதற்கான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுதான் வரக்கூடிய இரவுடைய தஹஜ்ஜுத். முந்தைய நாளில் இருந்தே பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். இன்று நான் கெட்ட பார்வைகளை பார்த்தால் இன்று வரக்கூடிய இரவுடைய தஹஜ்ஜுத் எனக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே இன்று நான் பார்வையை பாதுகாக்க வேண்டும். இன்று நான் இந்த பாவத்தை செய்தால் வரக்கூடிய தஹஜ்ஜுத் எனக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே இன்றே நான் இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டால் எனக்கு நாளை தஹஜ்ஜுத் இல்லாமல் போகும். இந்த காலம் மிக நேரம் கடந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு கொடுக்கக்கூடிய இந்த விருந்துக்கு போனால் என்னுடைய தஹஜ்ஜுத் தவறி போய்விடும். இந்த நண்பர்களோடு உட்கார்ந்து நான் பேச ஆரம்பித்தால் நாளை என்னுடைய தஹஜ்ஜுத் தவறி போய்விடும். ஆகவே வேண்டாம் என்று நாங்கள் முந்தைய தினமே அந்த நேரத்துக்காக தயாராக வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பெரும்பாலும் இங்கே இருக்கிறவர்களில் 100-95 விட அதிகமானவர்கள் ஆரோக்கியமானவர்கள். ஆரோக்கியம் இருக்க போய் தான் நாங்கள் இந்த பசாருக்கு வந்திருக்கிறோம், இந்த மஸ்ஜிதில் வந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆரோக்கியம் நம்மை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால், நோய்களுக்குள்ளே மாட்டிக்கொள்வதற்கு முன்னால் இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவானா? நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.